நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
மிகுந்த இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை சந்திப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த சலுகைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவரீர், இந்த வருஷத்தின் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்களை தமது முகத்தை நோக்கி உத்து பார்க்கிறவர்களாக மாற்றி ஒவ்வொரு வாரத்தையும் ஜபத்தினால் கடந்து செல்ல நீர் உதவி செய்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் நாங்கள் நடந்து வந்த பாதையை எட்டி பார்க்கும் பொழுது தகப்பனே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருந்தது கர்த்தருடைய கிருபையே என்று உமது சமூகத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, இந்த வருஷத்தின் கடைசி வாரத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். இந்த வாரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான வாரமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, புதிய வருடத்திற்கு நாங்கள் ஆயத்தப்படும் ஒரு வாரமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களையே நாங்கள் சோதித்து பார்த்து இந்த வருடத்திலே எங்களிடத்தில் காணப்பட்ட குறைகள் பலவீனங்கள் புதிய வருடத்தில் பிரதிபலிக்காதபடி மேலும் மேலும் கர்த்தரிடத்திலே வல்லமைகளை பெற்று உமது கிருபையினால் புதிய வருடத்திற்குள் போக மீதியாக இந்த வருடத்தில் இருக்கும் நாட்களை நாங்கள் பயன்படுத்தும் பாக்கியத்தை எங்களுக்கு நிறுத்தாரோ. எங்களை கர்த்தர் இந்த புதிய வாரத்திலே சந்தோஷத்தோடு நடத்தும். எங்கள் வீட்டிலே கவலைகள், கண்ணீர்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீர் அகற்றி போடும். எதனால் கவலைகள் வருகின்றதோ, யாரால் கண்ணீர்கள் வருகின்றதோ, சூழ்நிலைகளையும் நபர்களையும் நீர் மாற்றியறிடும். எங்கள் வீட்டிலே உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு சந்தோஷம் கொடுக்கின்றவர்களாக, குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தில் எங்கள் குடும்பம் மிகுந்த சந்தோஷமுள்ள குடும்பமாக இருக்கத்தக்கதாகவே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த சந்தோஷத்திற்கு ஆரோக்கிய குறைவுகள் தடையாக இருக்கும் என்றால் கர்த்தர் ஆரோக்கிய குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி போட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. யாராலும் அறிய முடியாதவைகளை நீர் அறிகிறீர் கர்த்தாவே. எந்த பகுதியில் பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தை கர்த்தர் எடுத்து போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்திலே கலந்து ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் பூரண சுகத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சந்தோஷங்களுக்கு எங்களுடைய தரித்திரங்கள், நாங்கள் பட்ட கடன்கள், எங்களுக்கு ஏற்ற வரவுகள் வரவில்லையே என்ற கவலைகள் காரணமாக இருக்கும் என்றால் கர்த்தர் கிருபையாக எங்கள் குடும்பத்திற்கு இறங்கி எங்கள் அவசரங்களையும் எங்கள் தேவைகளையும் சந்திக்கத்தக்க அளவிற்கு உள்ள வருமானத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்ற தகப்பனே. தரித்திரத்தின் பிடியிலே இருந்து விடுதலை கொடுத்தருளும் கர்த்தாவே. தேவரீர், எங்கள் கைகளிலே வரும் வரவுகள் வீணாய் செலவழிந்து போய்விடாதபடி ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்கு அவைகள் செலவாக வேண்டும் என்று ஜெபிக்கின்ற கர்த்தாவே. எங்களுடைய குற்றங்களினால், பாவங்களினால், தப்பிதங்களினால், அனாவசியமான தீர்மானங்களினால் நாங்கள் சம்பாதிக்கும் சம்பாத்தியங்களும் விரயமாகி போய்விடாதபடி காத்திருள்ள வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும் எதுவும் எங்கள் குடும்பத்திலே இடம்பெறாதபடி கர்த்தர் எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர், இன்றும் இந்த புதிய வாரத்திலும் தங்கள் பிறந்த தினங்களையும் திருமண நாட்களையும் சந்திக்கும் அனைவரையும் தனித்தனியாகவும் தம்பதி தம்பதிகளாகவும் சந்தித்தருளும் தகப்பனே. விசேஷமாய் குழந்தை பாக்கியத்திற்காக கர்த்தரை நோக்கி கண்ணீரிடுகிறவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தருளும் தகப்பனே. தேவரீர், பிரசவ வேளையிலே இருக்கும் சகோதரிகளுக்கு ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தங்கள் பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கின்றவர்களுக்கு எந்த குறிப்புக்காக பிள்ளைக்காக ஜெபிக்கின்றார்களோ அந்த குறிப்பை நீர் கேட்டு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. எங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே சுக தேகிகளாக மன சந்தோஷம் உள்ளவர்களாக எல்லா நிலைகளிலும் மேலாக நிற்பவர்களாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுடைய சபைகளுக்காக ஜெபிக்கின்றோம், சபைகளை முன்னின்று நடத்துகின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. சமுதாயத்திலே சமாதானத்திற்காக, சமுதாயத்தின் மேன்மைக்காக பாடுபடுகின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம், சமூக நலன்களை தேடுகின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. நாங்கள் இருக்கும் இடங்கள், எங்களுடைய கிராமங்கள் சந்தோஷமானதாகவும் சமாதானமானதாகவும் ஒற்றுமையானதாகவும் காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தகப்பனே. தேவரீர், இந்த புதிய வாரத்திலே ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. நாங்கள் இந்த வருடத்திலே இதுவரை ஜெபித்தும் இன்னும் பதில் பெறாத ஜெபங்கள் ஏதாவது இருக்குமென்றால் தகப்பன் கிருபையாக இந்த வருடத்தின் மீதியான நாட்களிலே எங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் விடை தந்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்ற பிதாவே, ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, எண்ணாகமும் 14 அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். 1 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரா முழுவதும் அழுது கொண்டு இருந்தார்கள் என்று படிக்கிறோம். கானானின் எல்கை வரை கொண்டு வந்து சேர்த்த கர்த்தருக்கு இரவு முழுவதும் கண் விழித்து ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு பதிலாக இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு அழத் துவங்கினார்கள். எத்தனையோ அற்புதங்கள் கண்டும் இன்னும் அற்ப விசுவாசிகளாகவே காணப்பட்டார்கள். அழுகையுடன் நிற்கவில்லை, ஆத்திரமும் பொங்கி வந்தது. எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று 2 வசனத்தின் முன் பகுதியில் படிக்கிறோம். குடிக்க தண்ணீர் இல்லை என்று யாத்திராகமும் 15:24 வசனத்தில் முறுமுறுத்தார்கள். பட்டினி போட்டு கொல்லுகிறாய் என்று யாத்திராகமும் 16:2-3 வசனங்களில் முறுமுறுத்தார்கள். இப்பொழுது பட்டயம் பட்சிக்கப் போகின்றது என்று முறுமுறுக்கின்றார்கள். முறுமுறுக்கும் சுபாவம் உள்ளவர்களுக்கு நல்ல பகுதிகள் தென்படுவதே இல்லை. அதே போன்று மிகவும் இருமாப்பாக சாடினார்கள். 1 மோசேயை கசந்தார்கள். 2 தங்கள் மீது தாங்களே கோபித்துக் கொண்டார்கள். கர்த்தர் சொன்னார் என்று ஏன் புறப்பட்டு வந்தோம் என்று தங்களையே சபித்துக் கொண்டார்கள். எகிப்து தேசத்திலே செத்துப்போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலமாயிருக்கும் என்று தங்களையே தாங்கள் நொந்து கொண்டார்கள். கர்த்தரை கசந்தார்கள். 3 வசனம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் 5 முடிவுகளை அவசர அவசரமாக எடுக்கிறார்கள். இதனை 3-4 ஆகிய வசனங்கள் தெரிவிக்கின்றன. 1 முடிவு, நாம் யாவரும் திரும்பிச் சென்று பார்வோனின் கால்களில் விழுவோம். 2 முடிவு, பின்வாங்கி போவதே நமக்கு உத்தமமானது. 3 முடிவு, மோசேயின் தலைமை நமக்கு இனிமேல் வேண்டாம். 4 முடிவு, நமக்கு ஓர் புதிய தலைவனை பொறுக்கி எடுப்போம், நாம் சொல்லுகிறபடி செய்கின்றவனே இனிமேல் நம் தலைவன். ஐந்தாவது முடிவு, புதிய தலைவனுக்கு நாம் விடுக்கும் முதலாவது ஆணை, எகிப்திற்கு எங்களை எடுத்துச் செல். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள் என்று ஐந்தாவது வசனம் கூறுகின்றது. ஆறாவது வசனத்தில் யோசுவாவும் காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். வஸ்திரங்களை கிழிப்பது கட்டுக்கு அடங்காத கவலையை தெரியப்படுத்துவது ஆகும். 7, 8, 9 ஆகிய மூன்று வசனங்களில் ஜனங்களுக்கு 7 அறிவுரைகளை யோசுவாவும் காலேபும் கொடுக்கின்றார்கள். முதலாவது அறிவுரை, அது ஒரு ஆசீர்வாதமான பூமி, மகா நல்ல தேசம் என்று கூறினார்கள். இரண்டாவது அறிவுரை, கர்த்தர் நம்மேல் பிரியம் கொண்டால் வழிகள் தானாக திறக்கும் என்றார்கள். மூன்றாவது அறிவுரை, நாம் போராடி அல்ல, நிறைவும் வளமும் உள்ள வருங்காலம் கர்த்தரின் கையினால் தானாக தயவாக நமக்கு கிடைக்கும் என்றார்கள். நான்காவது அறிவுரை, அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் என்பதாகும். ஐந்தாவது அறிவுரை, மனிதர்கள் நம்மை விட உயர்ந்து இருந்தாலும் மனிதர்களுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றார்கள். ஆறாவது அறிவுரை, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எதிரிகளே இல்லை என்றார்கள், பராமரிப்பும் பாதுகாப்பும் கர்த்தரிடமிருந்து உண்டு என்றார்கள். ஏழாவது அறிவுரை, கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு பயம் ஏன் என்று கேட்டார்கள். திரும்பி போவோம் என்பவர்களை கர்த்தரை நம்புவோம் என்று கூவி அழைத்தார்கள். ஆனால் அந்த அறிவுரைகளுக்கு அடிபணிந்து இருப்பார்கள் என்றால் சுதந்திர பூமியின் அதிபதிகளாக மாறியிருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் என்று 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் சொன்னபடி செய்யுங்கள் என்று கூறுகின்றவர்களை சாகடிப்போம், நாம் சொல்லுகின்றபடி செய்கின்றவர்களை வாழ வைப்போம் என்ற முடிவிற்கு அவர்கள் வந்தார்கள். 10வது வசனத்தின் பின்பகுதி, உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது என்று கூறுகின்றது. 10 பேர் சொன்னது சரி, 2 பேர் சொன்னது தப்பு என்றவர்களுக்கு அந்த 2 பேர் சொன்னதே சரி என்று கர்த்தரின் மகிமை எழும்பி வந்தது. அதிகமான ஜனங்கள் சொல்லுவதினால் பொய் மெய்யாக மாறாது என்று கர்த்தரின் மகிமை எழும்பி வந்தது. எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள் என்று 2 கேள்விகளை 11வது வசனத்தில் மோசேயை நோக்கி கர்த்தர் கேட்டார். எதுவரைக்கும் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் என்பது முதல் கேள்வி. மனிதர் பாவங்கள் செய்யும் பொழுதெல்லாம் மனிதர்கள் கர்த்தரை கோபப்படுத்துகின்றார்கள். விசுவாசத்தினால் வராத அனைத்தும் பாவங்களே. எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்று 2 முறை கர்த்தர் கூறுவதை 11வது வசனத்தில் படிக்கின்றோம். 12வது வசனத்தில் 2 அறிவிப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். முதல் அறிவிப்பு, ஜனங்கள் வாதிக்கப்படுவார்கள், சுதந்திர பூமிக்கு புறம்பாக்கப்படுவார்கள். 2வது அறிவிப்பு, மோசே ஆகிய உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக மாற்றுவேன், ஜனங்களுக்கு வாதை வரும், உனக்கு மேன்மை வரும் என்று கர்த்தர் அறிவிப்பு கொடுக்கின்றார். இந்த அறிவிப்பு மோசேயின் இதயத்தை குளிரச் செய்யவில்லை, நடுங்கச் செய்தது, ஆனந்த கண்ணீர் வடிக்கச் செய்யவில்லை, புழுவாக துடிக்கச் செய்தது. தனக்காக வாழ்ந்த தலைவன் மோசே அல்ல, தன் ஜனங்களுக்காக வாழ்ந்த தலைவனே மோசே. எத்தனை தவறு செய்தாலும் என் ஜனங்களை மன்னித்துவிடும் என்பதே மோசேயின் வாஞ்சை. ஜனங்கள் மோசேயை ஓர் முள் போன்று குத்திக் கொண்டே இருக்கின்றார்கள், தேள் போன்று கொட்டிக்கொண்டே வருகின்றார்கள். அவர்கள் என்று தொலைந்து போவார்கள் என்று ஒரு நிமிடம் கூட மோசே நினைத்ததே இல்லை. மற்றவர் அழிய தானும் தன் குடும்பமும் செழிக்க மோசே விரும்பியதே இல்லை. ஜனங்கள் அனைவரும் தேவ தண்டனை பெறவும் மோசேயும் அவர் குடும்பமும் மட்டுமே தழைக்கவும் ஒரு சந்தர்ப்பம் மோசேயின் வாசலை தட்டுகின்றது. ஆனால் மோசே ஓர் சந்தர்ப்பவாதி அல்ல. அவன் செய்த ஊழியம் அவன் குடும்பத்தை நடுவாக கொண்ட ஊழியமும் அல்ல, மக்களை நடுவாக கொண்ட பணி. 13-19 வசனங்கள் வரை ஜனங்களின் சார்பில் மோசே தேவனோடு போராடுவதை பார்க்கிறோம். 3 மன்றாட்டுகளை முறைப்படி ஏறெடுத்தார். கர்த்தாவே, பார்வோன் பகடி செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றார். 10 வாதைகளால் கர்த்தர் நம்மை வதைத்து அழைத்துச் சென்றவர்களை ஒரே ஒரு வாதையில் கொன்று போட்டார் என்று பார்வோன் கூறுவதற்கு இடமே கொடுக்க வேண்டாம் என்று ஜெபித்தார். சாத்தானை வெட்கப்படுத்த ஜனங்களை மன்னித்துவிடும் என்பதே மோசேயின் முதல் மன்றாட்டு. நாங்கள் நடந்து வருகையில் வழியெங்கும் எங்களை அநேகர் பார்த்து கொண்டு இருந்தார்கள். கானான் என்ற பூமிக்கு போகிறோம் என்று கூறினார்கள். அவர்கள் இனிமேல் கர்த்தர் அழைத்துச் சென்றவர்களை கர்த்தர் ஒரே நாளில் அழித்தும் விட்டார் என்று கூறிவிடாதபடிக்கு கர்த்தரின் கீர்த்திக்கு அவகீர்த்தி அவர்கள் வாயில் இருந்து வந்துவிடாதபடிக்கு கர்த்தாவே ஜனங்களை மன்னித்தருளும் என்று மன்றாடினார். உமது திருவுளச் சித்தம் நாங்கள் வாழட்டும் என்று இருப்பதாக என்று 3 மன்றாட்டாக மன்றாடினார். 19 வசனத்தில் ஜனங்களின் சார்பிலே கர்த்தரிடம் மோசே மன்னிப்பு கேட்டார். இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று யாக்கோபின் நிருபம் 5:16 வசனம் கூறுகின்றது. அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று 20 வசனத்தில் கூறுகின்றார். 21 வசனத்தை பாருங்கள். பூமி எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்து இருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். எத்தனையோ குற்றங்களும் கொடூரங்களும் இந்த பூமியில் நடந்தாலும் கர்த்தரின் பரிசுத்தம், கர்த்தரின் மகிமை, கர்த்தரின் மகத்துவம் பாதிக்கப்படுவதே இல்லை என்று பரிசுத்த வேதம் கூறுகின்றது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாக இருக்கும் என்பதே பரிசுத்த வேதம். கர்த்தர் மன்னிக்கும் கர்த்தராக இருப்பதினால் அவரது மகிமை மனுபுத்திரர் நடுவில் மேலும் மேலும் விளங்கிக் கொண்டே இருக்கும் என்பதே பரிசுத்த வேதம். பூமியில் இருந்து கர்த்தருடைய மகிமை விலக்கப்பட முடியாத ஒன்று என்பதே கர்த்தரின் வாக்கு. அவிசுவாசம் பெருகினாலும் பாவங்கள் பெருகினாலும் கர்த்தரின் மகிமை குறுகி போவது இல்லை என்பதே கர்த்தரின் வாக்கு. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறியும் அறிவினால் நிரம்பிக் கொண்டே இருக்கும் என்பதே கர்த்தருடைய வாக்கு. இதுவரை 10 என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள் என்று தொடர்ந்து கர்த்தர் தீர்ப்பும் கூறுகிறார். ஒருமுறையல்ல 10 அன்பின் குரலை நிராகரித்தவர்களுக்கு தவணையின் காலம் முற்று பெற்றது. எல்லாருடைய செவிகளிலும் என் சத்தம் துணிக்கின்றது. ஆயினும் எல்லாரின் இதயங்களும் கனியவில்லை. கர்த்தரை விசுவாசித்தவர் யார், கர்த்தரை விசுவாசிக்க மறுத்தவர் யார் என்ற கோடு வரையப்படுகின்றது. இதனோடே என்னை 10 பரீட்சை பார்த்தார்கள் என்று அவர்களை பற்றி குறிப்பேட்டை திறந்து கர்த்தர் படித்து காட்டுகிறார் என்பதை 22 வசனம் சுட்டிக்காட்டுகின்றது. 10 பின்வாங்குதல்களை கர்த்தர் படித்து காட்டுகின்றார். யாத்திராகம புத்தகம் 14:10-12 வசனங்களில் முதல் பின்வாங்குதல் இடம்பெற்றது. யாத்திராகமம் 15:22-24 வசனங்களில் 2 பின்வாங்குதல் நடைபெற்றது. யாத்திராகமம் 16:1-3 வசனங்களில் 3 பின்வாங்குதல் நடந்தது. 16:9-20 வசனங்களில் 4 பின்வாங்குதல் நிகழ்ந்தது. 16:27-30 வசனங்களில் அதனைத் தொடர்ந்து 17:1-4, 32:1-35, எண்ணாகம புத்தகம் 11:1-3, 11:4-34, இறுதியாக எண்ணாகமம் 14:3 வசனம் ஆகிய 10 இடங்களில் 10 துணிகரமான மீறுதல்களின் விபரம் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னுடைய தாசனாய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் 24வது வசனத்தில் கர்த்தர் கூறுகிறார். காலேப் வேறு ஆவி உடையவன் என்றார். மற்றவர்களிடம் முறுமுறுக்கும் ஆவி இருந்தது, காலேபிடம் ஸ்தோத்தரிக்கும் ஆவி இருந்தது. மற்றவர்களிடம் அவிசுவாசத்தின் ஆவி இருந்தது, காலேபிடம் பூரண விசுவாசத்தின் ஆவி இருந்தது. எகிப்திற்கு திரும்பிச் செல்வதே மிகவும் உத்தமம் என்று கூறியவர்கள் யார் யாரோ அவர்கள் அனைவரும் நாளைக்கே திரும்பி போகலாம் என்று 25வது வசனத்தில் கர்த்தர் கூறுகிறார். ஒரு நாள் கூட வீணாக்கவே வேண்டாம், உங்கள் சொந்த முடிவுகளை நிறைவேற்ற நாளைக்கே புறப்பட்டு செல்லுங்கள் என்று கர்த்தர் கூறுகின்றார். கர்த்தர் தம்மை விசுவாசிக்க, தம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஒருவரையும் வற்புறுத்துகின்றவரே அல்ல என்பது தெளிவாக்கப்பட்டது. கர்த்தரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் பின்பற்றலாம், தங்கள் சுய முடிவுகளை எடுக்க விரும்புகின்றவர்கள் அவ்வாறு செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று கர்த்தர் கோடிட்டு காட்டுகின்றார். வஞ்சித்தும் ஏமாற்றியும் வற்புறுத்தியும் கர்த்தர் ஒரு பொழுதும் ஒருவரையும் தம்மை பின்பற்ற செய்ததே இல்லை, செய்யப் போவதும் இல்லை. 26வது வசனம் முதல் 35வது வசனம் வரை திரும்பிச் செல்லுகின்றவர்களுக்கு கர்த்தர் ஓர் இறுதி உரை ஆற்றினார். 20 வயதிற்கு மேற்பட்டவர்களின் இறுதி இடம் இந்த வனாந்தரம் என்றார். முறுமுறுத்தவர்கள் மூத்தவர்களே ஆவார்கள், நிரபராதிகளை கர்த்தர் ஒருபோதும் தண்டிப்பது இல்லை. 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதை கர்த்தர் அறிவார். 603,550 பேர் என்று எண்ணாகமும் முதல் அதிகாரம் 45-46 ஆகிய வசனங்களில் இடம்பெற்ற புள்ளி விவர கணக்கு கூறியது. 20 வயதிற்கு மேற்பட்ட அத்தனை பேரும் துர்ச்செய்தி கொண்டு வந்த 10 நபர்களுக்கு கை கொடுத்தவர்கள், செவிசாய்த்தவர்கள், கர்த்தருடைய நற்செய்தியின் பலனை பரிசை இழக்கப் போகின்றவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே ஜீவனை கண்டடைவார்கள். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தமது பிள்ளைகள் என்றார், ஜீவனை காண்பார்கள் என்றார். 20 வயதிற்கு கீழானவர்கள் காலேப் யோசுவாவுடன் கர்த்தரின் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று கூறுகின்றார். துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்துப்போனார்கள் என்று 36-37 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. 12 பேர் சென்றார்கள், 10 பேர் மரித்தார்கள், 2 பேர் பிழைத்தார்கள். தங்கள் விசுவாசத்தினால் காலேப் யோசுவா என்ற இருவரும் பிழைத்துக் கொண்டார்கள். ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள் என்று 39வது வசனம் கூறுகின்றது. அந்த துக்கம் சூழ்நிலை சிக்கலாக மாறிவிட்டதால் வந்த துக்கமே தவிர மனநிலை மாறியதால் வந்த துக்கம் அல்ல. 40வது வசனத்தை வாசிக்கிறேன். அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணின இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் அல்ல, இன்னும் 40 வருடம் கர்த்தர் சுற்றச் சொல்லுகிறாரே, இதனை எப்படி தவிர்க்கலாம் என்ற உபாயமே அது. வாய்ப்பு காத்து கொண்டு இருக்கும் பொழுது வாய்விட்டு அழுதார்கள், சந்தர்ப்பம் கை நழுவி சென்ற பின்னர் செல்லுகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். கதவு அடைக்கப்பட்ட பின்னர் நோவா நோவா கதவை திறக்க மாட்டாயோ என்றார்கள். கதவு பூட்டப்பட்ட பின்னர் புத்தியற்ற கன்னிகைகள் கதவை தட்டுகின்றார்கள். சொந்த விருப்பத்தின்படி புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் தங்கியிருந்த இடம் காதேஸ் என்பது ஆகும். காதேஸ் என்ற இடத்தில் இருந்து சுமார் 10 மைல் வடக்காக சென்று விட்டார்கள். காதேஸ் என்ற இடத்தில் இருந்து சுமார் 20 மைல் வடக்காகவே கானான் இருக்கின்றது, பேர்சபா என்ற பட்டணம் இருக்கின்றது. இவர்கள் காதேஸ் என்ற இடத்தில் இருந்து சுமார் 10 மைல் பிரயாணப்பட்டு சென்று விட்டார்கள். 45வது வசனத்தில் வரும் ஓர்மா என்ற இடம் காதேஸ் பர்னேயாவிற்கும் பேர்சபாவிற்கும் நடுவில் உள்ள இடமாகும். அவர்களுடன் ஆசரிப்பு கூடாரம் செல்லவில்லை, உடன்படிக்கை பெட்டி செல்லவில்லை, வழிநடத்தும் மேக ஸ்தம்பம் செல்லவில்லை, அக்னி ஸ்தம்பமும் செல்லவில்லை. தாங்களே தங்களை நடத்தி கொண்டார்கள். இன்ப கானான் சேர்வதற்கு சுய முயற்சிகள் செல்லா காசுகள். அவர்களை அறியாத மக்கள் ஓர்மா என்ற இடத்தில் அவர்களை முறிய அடித்து துரத்திவிட்டனர் என்று 45 வசனம் கூறுகின்றது. காதேஸ் என்றால் பரிசுத்தம், ஓர்மா என்றால் படுதோல்வி என்று பொருள். பரிசுத்தமான இடத்தில் இருந்து படுதோல்வியான இடத்திற்கு பாவம் அவர்களை அழைத்துச் சென்றது. எபிரேயர் நிருபம் 3:12-13 ஆகிய வசனங்களை வாசிக்கின்றேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு உள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாயில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம்.
அன்பின் அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் செய்திகள் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 115:14.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.